قوله الكريم.
بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. صدق الله العظيم. எல்லாம் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற இரட்சகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அவர்கள் உம்மின் மீது எந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். உமா உன்சிலமின் கபலிக், உங்களுக்கு முன்னால் எந்த வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ஒவில் ஆகிரத்தி உம் யூக்கினோன், அதே போன்று மறுமை நாளை கொண்டு அவர்கள் நம்புவார்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரம் தஃப்சீர் செய்கிற போது அல்லாஹ் எப்படி மறைவானவன், மறைவு என்பதை இஸ்லாத்தில் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமானு பில் கைப் என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி ஒரு தொடர்படியான ஒரு நிகழ்ச்சி இங்கே சொல்லப்பட்டது. அதற்கு இடையிலே நாம் ஒரு ஆயத்தை குறிப்பிட்டோம். அந்த ஆயத்தில், அந்த வார்த்தையில் ஒரு சிறு தவறு, ஒரு அழிப்பு கூட சேர்ந்து போச்சு. அத வாசத்திற்குரிய சகோதரர்கள் இங்கே இருந்த ஒருத்தர் எடுத்து காட்டினார். அதை உறுதி செய்வதற்காக வேண்டி அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்த உடனே அப்படி எக்ஸ்ட்ரா, அதனால அது திருத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதற்காக வேண்டி அதை திரும்பவும் இந்த இடத்தில் அந்த ஆயத்தை நினைவு கூர்ந்து அதனுடைய பொருள் என்ன என்பதை சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். அந்த ஆயத்தை பற்றி சொல்லுகிற போது, லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. இந்த ஆயத்தில் லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்தானி என்ற வார்த்தையை தவறுதலாக இங்கே பயன்படுத்தப்பட்டு விட்டது. அந்த ஆயத்திற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்துன், அந்த வானம் பூமி என்ற இரண்டிலும் வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அல்லாஹுவை தவிர, லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வானத்திலும் பூமியிலும் வேறு கடவுள்கள் இருந்திருந்தால், லஃபஸதத்தா, அந்த இரண்டும் அழிந்து போயிருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளால் என்பது அந்த ஆயத்து. ஆகவே அந்த தவறை திருத்திக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அதைத் தொடர்ந்து இன்றைய தின வசனத்துக்குள்ளே நாம் நுழைந்தோம் என்று சொன்னால், வேதங்களை பற்றிய நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வேதங்களை பற்றிய நம்பிக்கை, நம்ம எல்லாரும் ஈமான் கொள்ளும் போது கொண்டிருக்கோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅத்தி பஅதல் மௌத். அல்லாஹுவை கொண்டும், அல்லாஹுவினால் அனுப்பப்படுகிற தூதர்களை கொண்டும், வேதங்களை கொண்டும் மறுமை நாள் உண்டென்றும், அதிலே இங்கே உள்ள நன்மை தீமைகளுக்கு கணக்கு வழங்கப்படுவதென்றும், அதே போன்று மறுமைக்கு இறந்தபின் எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். இதில் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான், வேதங்களை கொண்டு அவர்கள் நம்பி இருப்பார்கள். எந்த வேதம் நபியே உம் மீது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டும் நம்புவாங்க, உங்களுக்கு முன்னால எது இறக்கப்பட்டிருந்துச்சோ அதை கொண்டும் நம்புவாங்கன்னு சொல்றான். இப்ப இந்த ஆயத்தை புரியறதுக்கு முன்னாடி ஹாலத்தை விளங்கணும். இன்னைக்கு செய்தி வருகிறது, ஐரோப்பாவிலே இப்படி ஒன்னு நடந்து போச்சு, அல்லது தமிழகத்திலே சுனாமியினுடைய கோர அலைகளுக்கு சென்னையும் அதே போன்ற நாகப்பட்டினமும் ஆளாகிவிட்டது. அந்த கோர அலைகள் தன்னகத்தை அவற்றை விழுங்கிக் கொண்டன. இந்த வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 100, 150 அல்லது 200 வருடங்களுக்கு ஒரு பின்னாலே ஒருத்தர் படிக்கிறார். சுனாமி என்று ஒன்று வந்தது, அங்கே இந்திய பிரதேசத்திலே இருக்கிற அந்த சென்னை மாநகரை அது ஆண்டு கொண்டது, அது விழுங்கிக் கொண்டது என்று சொன்னால் முதல்ல அவருக்கு இந்தியான்னா என்னன்னு தெரியணும். அப்ப சென்னை மா பட்டினம்னா எங்க இருந்துச்சு, அதனுடைய அந்த பூகோள அமைப்புகள் என்ன என்பதை முதல்ல அறிஞ்சிருக்கணும். அது இல்லாம ஒருத்தர் என்ன செஞ்சாரு, எடுத்து வச்சுட்டு இதை படிச்சாருனா 1.5 லட்சம் தடவை படிச்சாலும் மண்டையில விளங்காது, வேண்டாம் சொல்லலாம் இது இது இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, புரிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் என்ன, அடி என்ன, வேர் என்ன என்பதை பார்ப்பதைத்தான் இஸ்லாம் முதலில் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப அந்த பேஸ், அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சகாபாக்கள் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இன்றைய தினத்துல உட்கார்ந்துகிட்டு வேதங்களையும் முன்னல் கொடுக்கப்பட்ட வேதங்களையும் என்று படித்து விட்டு நாங்க நம்பிக்கிறோம் சொல்றதல்ல, அன்றைய தினத்திலே என்ன நடந்ததுன்னு பாக்கணும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவராக அல்லாஹு தஆலா பிரகடனம் செய்ய சொல்லி தன்னுடைய தூதத்துவத்தை எத்தி வைப்பதற்கு அனுமதி அளித்து அவர்களை ஏவுகிற போது அந்த சமுதாயம் இருபெரும் பிரிவாக இருந்தது. எப்ப எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஏகத்துவ கொள்கைகளை வைக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுவினுடைய தூதுவன் நானாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த வேதத்தினுடைய ஆயத்துகள் ரப்பினிடத்திலிருந்து வருகிறது, இவையெல்லாம் சத்தியம் என்று சொல்லுகிற போது அவர்கள் பார்த்து சொல்லுகிற மனிதர்கள் இருபெரும் பிரிவாக இருந்தார்கள், ரெண்டு குரூப் அங்க இருந்துச்சு. அப்ப அந்த குரூப் என்ன அப்படின்னு விளங்கிக்கிட்டாதான் இந்த ஆயத்தை அங்க என்ன சொல்ல வருது அப்படிங்கறது நமக்கு புரியும். அங்க என்ன இருபெரும் குரூப்புகள் இருந்துச்சு மக்காலையும் மதினாலையும் அப்படின்னு கேட்டா, ஒன்னாவது குரூப் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற போது இதுவரையில் அங்கே இருக்கிற சிற்பங்களை வழிபட்டு கொண்டு அங்கே தங்கள் முன்னால் செய்து வைத்திருக்கிற முன்னவர்கள் செய்து வைத்திருக்கிற அந்த பல தெய்வ வழிபாடுகளை வழிபட்டு கொண்டிருந்த காபிர் முஷிரிக் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார், இவங்களும் மதினால மக்கால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தாரும் வாழ்ந்தார்கள், அவர்கள் யார் என்று கேட்டால் அந்த முன்னால் உள்ள வேதங்களை நம்பி தங்களை யூதர்களாகவும் கிறித்தவர்களாகவும் பிரகடனப்படுத்திக் கொண்டு நாங்கள் ரப்பினுடைய வேதத்தின் பாட்டையிலே இருக்கிறோம் என்ற பண்பாட்டை கொண்டவர்களும் அங்கே இருந்தார்கள். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இந்த வேதம் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு குரூப்புக்கும் சொல்ல சொல்றான். அப்ப வித்தியாசம் இருக்கிறது. ஒன்னாவது கூட்டம் முழுமையாக அல்லாஹுவை மறுக்கிற கூட்டம், முழுமையாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், அவனோடு சேர்ந்து இன்னும் பல தெய்வங்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம், இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் அந்த யூதர்களும் யஹூதிகளும் நசாராக்களும் யூதர்களும் கிறித்தவர்களும் அந்த நாளையில் அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள். அல்லாஹுவினுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மோசஸ்னா, அதே போன்று இயேசுனா, இயேசு கிறிஸ்துனா, இது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த வேதத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்கள்ட்ட போய் நீ ஷிர்க்கு செய்யாத அப்படின்னு சொன்னா இவன் என்ன சொல்லுவான், பித்துக்கோழி மாதிரி பேசாத, இதுதான் நாங்க தான் முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு இவங்கள்ட்ட இருந்து பதில் வரும். இப்ப இந்த இரண்டு பெரும் பிரிவுகளை எப்படி அல்லாஹ் தன்னுடைய நபியை கொண்டு எதிர்நோக்கினான் என்பதை விளங்க வேண்டும்னா அந்த அந்த அறிவோட இங்க வந்து நின்று குர்ஆனின் பக்கம் நம்முடைய பார்வையை செலுத்தினோம் என்று சொன்னால் அழகாக அப்படி லட்டு மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த இடத்த புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்போ முதல்ல பார்க்கணும், முதல்ல சொன்ன விஷயம் இருக்கிறது. அதாவது இந்த ஆயத்துக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு மனிதனுக்கு இந்த வேதம் திருக்குர்ஆன் நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் முத்தகீனாக இருக்க வேண்டும். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்ட முடிஞ்சு போச்சு. அப்ப முத்தகீன்கள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பின்னாடி சொல்றான், அல்லதீன யுக்மீனூன பில் கைபி, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், ஓ யுக்கீமூன ஸலா, தொழுகுவார்கள், ஓ இன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும் இன்ஃபிகூன் அப்படின்னு சொல்றான். இப்போ மிம்மா ரஸக்னாஹும் இன்ஃபிகூன், கொடுத்தவற்றை கொண்டு கொடுப்பார்கள். இப்ப இந்த மூணு சிபத்து, மறைவானவற்றை நம்புவது, தொழுவது, கொடுப்பது. இப்ப யூதர்களிடத்திலும் கிறித்தவர்களிடத்திலும் இந்த கருத்து எடுத்து வைக்கப்பட்டது. நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹுவிற்கு தொழுக வேண்டும், அல்லாஹுவிற்காக வேண்டி கொடுக்க வேண்டும், இதைத்தான் வேதம் சொல்லித் தருகிறது, என் மூலமாக அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான்னா உடனே அந்த ஆளுகள் சொல்லுவாங்க, இந்த கருத்தை தான் நாங்க முன்னாடி ஈமான் கொண்டிருக்கோம், அல்லாஹ் ஒருத்தனே எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நபி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்க வேத புத்தகத்திலே அது பதிவாகி இருக்கிறது, நாங்களும் நாங்களும் தொழுகை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்களும் எங்க ரப் எப்படி கொடுக்க சொன்னானோ அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க பாவான்றுவாங்க. இப்ப என்ன வித்தியாசம் ஏற்படும்? யூதர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்து கொண்டு இங்க முகமது நபி அவர்களை ஏற்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் முடியாது. இது இறுதித்துவமாக கடைசி நபியாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்போ இந்த நபியை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இஞ்சியில ஏற்றவராக இருந்தாலும் சரி, அல்லது தௌராத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி, அல்லது டென் கமாண்ட்ஸோ, அல்லது ஓல்டு டெஸ்ட்மெண்ட், அல்லது நியூ டெஸ்ட்மெண்ட், அவர் எதை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் குர்ஆன் என்ற இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவராக ஆக வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? மேலே உள்ள மூன்று கொள்கைகளை தவிர்த்து வேறொன்று அந்த இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்பது சாதாரண அறிவுள்ளவனுக்கு கூட புரியும். ஏன்? ஈமான் கொண்டு விட்டார்கள், தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய செல்வத்திலிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மூணு சிபத்து முடிஞ்சு போயும் கூட நமக்கு அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா திரும்ப அந்த இடத்துல ஒரு கொக்கிய போடுறான். அதோட முடிஞ்சு போகல. முத்தகீன்களுடைய சிபத்து, ஒரு இஸ்லாத்திற்குள்ள வந்தவனுடைய சிபத்து இதோட முடிஞ்சு போல இன்னொரு பகுதியும் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மீது இறக்கப்பட்டிருக்கிற அந்த வேதத்தை நம்பிக்கொள்ளுவார்கள், உங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிற அந்த குர்ஆன் என்ற வேதத்தை நம்பி அதன்படி வழிபடுவார்கள். அல்லதீன யூமினூன பில் கைபி, அல்லதீன உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டவைகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளுவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் ஒரு செக் வைக்கிறான். இந்த போஸ்டின் படி நீங்கள் நடந்தால்தான், இந்த தடத்திலே நீங்கள் கால் வடித்தால்தான் நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள வர முடியும், நீங்க இஸ்லாமியர்களாக போற்றப்படுவீர்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்லாம் என்ற வரையறையை விட்டு நீங்கள் வெளியே நின்று கொள்வதாகத்தான் அர்த்தமே ஒழிய, அல்லாஹுவினுடைய வேதத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம், அல்லாஹுவினுடைய தொழுகையை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறோம் என்பதெல்லாம் அது வேற கணக்கு. இன்னைக்கு இங்க வந்துட்டீங்கன்னா இது வேற கணக்குன்னு சொல்றான். ஏ, இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் இங்க நம்ம சொன்ன ஞாபகம், அதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமையான மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிற போது அருமை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சில பக்கங்களோடு சில ஏடுகளோடு பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். வந்து பக்கத்தில் அமர்கிற போது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முகத்திலே ஒரு விதமான ஜொலிப்பு, ஒரு சந்தோஷத்தின் களை தருகிறது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன உமரே, இன்றைய தினத்திலே ஏதோ ஒரு வித்தியாசத்தை உங்களிடத்திலே பார்க்கிறேனே, என்ன நடைபெற்றிருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்ப உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, உங்கள் மீது எப்படி வேதங்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று சில ஏடுகள் முன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளுடைய பகுதியை நான் பார்வையிட்டேன். அதில் அல்லாஹ்வினுடைய வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு சொல்லுவது போன்று அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல கருத்துக்களையும் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில், நல்ல கருத்துக்களை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதை பற்றி உங்களிடம் ஆலோசிப்பதற்காக வேண்டி நான் வந்தேன் என்று சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகம் கடும் கோபத்திற்கு உள்ளாகிவிட்டது. அப்படியே முகமே மஞ்சளித்து போய்விட்டது. எழுதுறாங்க, இதுல ஹதீஸுடைய புத்தகத்தில் அப்படியே வருது. வந்துட்டு உடனே சொன்னாங்க, நான் உங்களிடத்திலே ஒரு பொன்னான அப்பழுக்கற்ற வேதத்தை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன். இந்த நீங்கள் களத்திலே பிடித்திருக்கிற அந்த ஏடுகளுக்கு சொந்தக்காரரான தூதுவர் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உயிரோடு இருந்தாலும் கூட, லமா வசியனி இல்லத்திபாயி, இந்த ஏடுகளை பின்பற்றாதீர்கள், இந்த ரசூலை பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்லி இருப்பார்கள் என்ற கருத்தை அங்கே முன்வைக்கிறார்கள். இப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குது, என்ன சொல்றாங்க, எப்போது குர்ஆன் என்ற வேதம் அங்கே இறங்கிவிட்டதோ அதற்கு முன்னுண்டான எல்லா வேதங்களும் நசகாகிவிட்டன. அப்ப கடைசியாக இதை நம்பணும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சொல்லுவதோடு, முஸ்லிம்களுக்கு இதுல ஈமான்ல ஒரு பங்கு இருப்பதோடு, குறிப்பாக அகல கிதாப் என்று சொல்லுகிற அந்த யஹூதி நசாராக்கள், கிதா வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று யாரை பற்றி திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டி கூறுகிறதோ அந்த யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் பார்த்து சொல்லுகிறார். இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா தஃப்ஸீர்களையும் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போன்ற அறிவிலே சிறந்த, இந்த வேதத்திற்கு வியாக்கியானம் அடிக்கிட அவர்களுக்கு நிகரில்லை என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபாக்கள் இருவரும் இதை பற்றி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, சில பேர் அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ஆரம்ப கட்டத்தில் அவர் முன்னுண்டான அந்த வேதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தூதுவத்தினுடைய பகுதிகளை எடுத்து அதன்படி ஈமான் கொண்டிருந்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்களோ, அன்றைய தினத்தில் நபியினுடைய கரத்தை பிடித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பெற்றதாட வரலாறுகள் வரலாற்று பக்கங்களில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இவர்களை பார்த்துதான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். ஏன் சொல்லணும் இது? அவர்களுக்கு தெரியாதா இப்ப என்ன விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் இருக்கு. அதாவது முத்தாலா முன்னுண்டான எல்லா வேதங்களையும் இறக்குகிற போது ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தான். அது என்ன அப்படின்னு சொன்னா, பின்னாடி ஒரு தூதுவர் கடைசியாக வர இருக்கிறார்கள், அந்த தூதுவரை நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும்னு இந்த தௌராத்து இஞ்சியில. இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆராய்ச்சி பூர்வமாக பல பேர் இன்றைய தினத்தில நம்ம இந்தியாவில வாழுகிறோம். இந்தியா என்பது எவ்வளவு பெரிய ஒரு நாடு என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்தியாவை நாடுன்னு கூட சொல்லக்கூடாது, தப்புங்கிறாங்க. இந்தியாவை நாடு, அது துணை கண்டம், அப்படித்தான் பேரே வச்சிருக்கான். துணை கண்டம் என்றுதான் அழைக்க வேண்டும். நாடு என்று சொன்னால் அது தவறு. இப்ப இந்தியா என்பது ஒரு துணை கண்டம். அந்த துணை கண்டம் எவ்வளவு பெருசு இருக்கு? ரொம்ப ஓரளவு உலகத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது பல இடங்கள்ல சொல்றான், எந்த ஒரு பகுதிக்கும் நாம் நபியை அனுப்பாமல் இருந்ததில்லை. எந்த பகுதியா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்காக வேண்டி நம்ம நபியை அனுப்பிக்கிட்டே இருந்தோம். அப்போ 140,000 அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய அதற்கு மேலேயா கீழேயா என்பதை எல்லாம் தெரிந்த ரப்பே அறிவான். அப்போ அந்த இடத்துல இப்படிப்பட்ட நபிமார்கள் இந்தியாவிலும் வந்திருக்க கூடும், இந்திய துணைக்கண்டத்திலும் வந்திருக்கலாம், வந்து போயிருப்பார்கள் அப்படின்னு பார்த்து அதற்கென்று ஆராய்ச்சி கட்டுரைகள் நடந்தது, துவங்கப்பட்டது. அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. கடைசியில சொன்னாங்க, சாபியன்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார்கள். குர்ஆன்ல அதிலிருந்து மாறு ஓதும் போது கேட்டிருப்பீங்க, அல்லது நீங்க எடுத்து ஓதும் போது பார்த்திருப்பீங்க, வஸ்ஸாபீன அப்படின்னு திருக்குறள்ல வருது. வஸ்ஸாபீன அவர்கள் நட்சத்திர வணங்கிகள்னு திருக்குறள்ல சொல்றான். இன்னும் சில பேரை நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள் என்று அல்லாஹ் திருக்குறளிலே குறிப்பிடுகிறார். இப்ப யகூதிகள், நசராக்கள், மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், அதே போன்று கடைசியிலே சாபீன்கள் நட்சத்திரத்தை வெளிப்படக்கூடியவர்கள். இப்ப இந்த நட்சத்திரத்தை வெளிப்படக்கூடிய கூட்டம் தான் இந்தியாவில இருந்தது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னுடைய கட்டுரையில கிட்டத்தட்ட ஒரு பெரிய புக் அளவுக்கு ஒரு 400 பக்கம் 300 பக்கம் எழுதி அதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்படி வேதங்களிலே முன்னால் கொடுக்கப்பட்ட இந்தியாவில எந்த வேதத்தை இந்திய அந்த சமுதாயம் நம்பி இருக்கிறதோ, இந்தியாவில வாழுகிற அந்த பாரத சமுதாயம், ரிக், யசூர், சாம, அதர்வனா என்று சொல்லுகிற எந்த வேதத்தை நம்பி இருக்கிறார்களோ, அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இங்கு சில நபிமார்கள் வந்திருக்கலாம் என்பதை போன்றும், அந்த நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதை போன்றும், இன்னும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கிற அந்த ரிக்கிலும் யசூரிலும் சாமத்திலும் அதர்வனத்திலும் கடைசி காலத்திலே ஒரு நபி வருவார், அவர் பெயர் அகமது என்பதை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆராய்ச்சிகள் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை சொல்லும் போதுதான் சொல்றாங்க, குரானினுடைய அடிப்படையில வச்சு இந்த ஆராய்ச்சிகளை நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாபியன்கள் என்று சொல்லுகிற அந்த நட்சத்திர வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் இந்திய துணை கண்டத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கென்றும் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதையும் அந்த ஆராய்ச்சியின் முடிவு நமக்கு தெரிவிக்குது. இதுல இருந்து பார்த்து கடைசியில் ஆமா இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தேவையில்லை. இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். என்ன ஆராய்ச்சியின் முடிவுகள், ஒரு ஆராய்ச்சி எங்கே முடிவு பெறுகிறதோ அங்குதான் இன்னொரு ஆராய்ச்சி துவங்குகிறது. ஒரு ஆராய்ச்சி முடியும் போது இன்னொரு ஆராய்ச்சி துவங்குது. அப்போ இந்த பேஸ்ல பல பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த இந்து தர்மத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேத நூல்களிலும், இன்னும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சில சில அந்த புத்தகங்களிலும் கூட நபியினுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பதாக அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இது முடிஞ்சு போனா நம்ம, இது வந்து பொதுவாக மனிதர்களுடைய ஆராய்ச்சி, அதனுடைய விளக்க கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்களிலே நமக்கு கிடைக்கிறது. கடைசியா நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றான், அதாவது சொன்னா, இது கால ஈசபுனு மரியம, இது கால ஈசபுனு மரியம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது, யார் இது கால ஈசபுனு மரியம, யா பனி இஸ்ரவேல், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதய்ய மினத் தௌரா وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِ اسْمُهُ أَحْمَدُ என்ற வாசகம் குர்ஆனிலே பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இது கால ஈசா இப்னு மரியம, யா பனி இஸ்ரவேல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஓ பனி இஸ்ரவேலர்களே, அந்த இஸ்ரவேலினுடைய அந்த சந்ததிகளே, யா பனி இஸ்ரவேல, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களின் பக்கம் தூதுவனாக அனுப்பப்பட்டவன், முஸத்திகன் லிமா பைன யதய்ய, எனக்கு முன்னால் இருக்கிற தௌராத் என்று சொல்லுகிற அந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்கும், இது ரட்சகனிடத்திலிருந்து வந்த வேதம் தான், இதன்படி நீங்கள் அமல் செய்ய வேண்டும், நீங்கள் இதன்படி வழிபட்டால் தான் நீங்கள் ரப்புக்கு ஒப்பானவர்களாக ஆகுவீர்கள் என்ற உண்மையை சொல்லித் தருவதற்கும், முபஷிரம் பி ரசூலின் யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், திருக்குர்ஆன்ல அந்த வாசகம் இருக்கு, அல்லாஹ் சொல்றான் முபஷிரன், அவர் நற்சொல் சொல்லுவதற்காக வேண்டி, சுபசோபனம் சொல்லுவதற்காக வேண்டி, முபஷிரம் பி ரசூலி, ஒரு ரசூலை கொண்டு சுபசோபனம் அவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியும். என்ன ரசூல்? முபஷிரம் பி ரசூலி யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் என்ற பெயரை தன்னகத்தை கொண்ட ஒரு ரசூல் பின்னால் வருவார் என்ற சுபசோபனத்தை ஈசாவே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் அவருடைய வேதமான தௌராத்தில் குறிப்பிட்டதாக குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. இப்போ இது யார் சொன்ன விஷயம்? ரப்பு சொன்ன விஷயம். அந்த தௌராத்தில் அவருடைய கரங்கள் பட்டு அது மாசுபடிந்திருந்தாலும் கூட குர்ஆனிலே யாருடைய திருவிளையாடல்களும் செல்லுபடியாகாத ஒரு இடம். அப்ப அந்த இடத்தை வச்சு பார்க்கிறப்ப இது முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது. இது குர்ஆன் சொல்லி தர விஷயம். அப்ப இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவா அந்த யூதர்களும் நசாராக்களும் பல்வேறு அந்த மேல உள்ள அந்த மிசிறு பகுதியில அந்த பகுதியில பரவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதுக்கு முன்னால் மூசாவினுடைய அந்த வருகைக்கு பின்னால் தங்களுடைய வேதங்களை பின்பற்றி நடந்து கொண்டிருந்த போது அப்ப என்ன செஞ்சாங்க, இந்த கருத்து வந்த உடனே முஹம்மதுன்னு ஒருத்தர் ஒரு நபி பின்னாலே வருவார்கள், அந்த நபியினுடைய தூதுத்துவம் கடைசியாக இருக்கும், அவருடைய பிறப்பிடம் பக்காவாக இருக்கும் அந்த சைடு அப்படின்னு வந்த உடனே அதை தேடி அவர்கள் அங்கிருந்து ஒரு பெரிய அந்த மத குருக்களினுடைய ஒரு குழு அங்கிருந்து கிளம்பி போச்சு. எந்த சைடுல? மக்கா இருக்க சைடுக்கு அவர்கள் அங்கிருந்து, அதற்கு அரபியிலே புராதான பெயர் எசிரிப் என்று சொல்லுவார்கள். இது எல்லா வரலாற்று புத்தகங்களிலும் இருக்கிறது. தமிழ்ல இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, அரபியிலே இங்கிலீஷிலே உள்ள எல்லா புத்தகத்திலும் இது முன்னாலே ஒரு வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது அதனுடைய ஆரம்ப நிலை என்ன, அந்த காலத்திலே மனிதர்களுடைய தன்மைகள் நிலைகள் எப்படி இருந்தது என்று விளக்கிவிட்டுதான் வரலாறு சொல்ல முடியும். இப்ப அப்படி சொல்ற போது அதுல எழுதுறாங்க, அந்த எசிரிப் என்று சொல்லுகிற பகுதிக்கு யூதவர்களும் கிறித்தவர்களும் தங்களுடைய இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து அங்கே சென்று குடியமர்ந்தார்கள். அங்கே சென்று குடியமர்ந்து உட்கார்ந்துகிட்டான். எதுக்குங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு பின்னால ஒரு நபி இந்த இடத்துலதான் வருவாங்கன்னு எங்க வேதம் சொல்லி தருகிறது, ஆகவே அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த நபியை வரவேற்பதற்காக வேண்டி நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கறதே அங்க எடுத்து சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? திருக்குறான்ல அல்லாஹ் இதை ஒரு வசனத்திலே சுட்டி காட்டி சொல்லுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து அங்கே உட்கார்ந்து இருந்த போது ஏகத்துவ கொள்கையிலே அவர்கள் உறுதி பெற்றிருந்தார்கள். அந்த யகூதி நசாராக்களும் யகூதிகளும் நசாராக்களும் ஏகத்துவ அல்லாஹ் ஒருவன், கொடுக்கப்பட்ட இந்த வேதமும் நமக்கு அனுப்பப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உண்மையான தூதுவர்கள் நம்பிக்கை இருந்து, இங்க வந்து பார்த்தா எசிரிப்ல பாதி பேர் காபிரா இருந்தாங்க, அங்க இருக்கவங்க பல உருவ வழிபாடுகளை அங்கே வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் சென்ற பின்னால் அங்கே அந்த குஃப்ரினுடைய அந்த ஆட்சி அங்கே பரவ ஆரம்பிக்கிறது. அப்ப குஃப்ரு நிறைய தென்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட வந்து சண்டை ஓடுறாங்க, யார்? யகூதிகளும் நசாராக்களும். எப்பா நீ போய்கிட்டு இருக்க ரூட் சரியில்லை, நீ வணங்கிக்கிட்டு இருக்க பல தெய்வ கொள்கைகள் இருக்கிறதே, இதை முற்றிலுமாக அளிப்பதற்குத்தான் இந்த இடத்துல ஒரு ரசூல் வர போறாரு. என்ன இப்படி இருக்கீங்க? ஒரு தெய்வத்தை தானே வழிபடணும், பல தெய்வ வழிபாடு எப்படி கூடும் என்று அறிவுகளை எடுத்து வைக்கிற போது அல்லாஹ் அந்த இடத்தை ஒரு திருக்குறான்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திக்குல் லிமாமாகும் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து இந்த குர்ஆன் என்று சொல்லுகிற, ஃபுர்கான் என்று சொல்லுகிற, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அருளப்பட்ட இந்த வேதம் அவர்களிடத்திலே வந்தபோது, வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லா, அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதம் வந்தபோது, முஸத்திக்கல் லிமாமாகும், அவர்களிடத்திலே இருக்கிற அந்த இஞ்சியிலையும் அதே போன்று அந்த தௌராத்தையும் உண்மைப்படுத்துகிற வேதமாக இந்த திருக்குர்ஆன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வாசகத்தை போடுறான். இதுதான் ரொம்ப புரிய வேண்டிய வாசகம். அதை அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் அந்த யகூதிகளும் நசாராக்களும் ஒரு காலத்திலே ஆகியிருந்தார்கள், சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க? அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக வேண்டி வாதங்கள் புரிந்தார்கள். புரிந்துவிட்டு அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இருங்க இருங்க, எங்களையா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு நாளைக்கு இந்த இடத்துலதான் குர்ஆன் வரப்போகுது, அப்படி வந்தா நீங்க நம்பாம போயிருவீங்களான்னு அல்லாஹ் இறக்க போகிற அந்த வேதத்தை கொண்டு முன்பவே அவர்கள் வாதாட ஆரம்பித்து விட்டார்கள். காஃபிர்கள் மீது அவர்கள் தங்களுடைய இந்த வர இருக்கிற அந்த குர்ஆனை கொண்டு ஆதாரம் காண்பித்து ஏகத்துவத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. பலம்மா ஜாஅஹும், எப்போது இந்த வேதம் இறங்கியதோ, எப்போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகை தந்தார்களோ, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை அவர்கள் மீது இறக்கி வைத்தானோ, இந்த குர்ஆன் என்று ஒன்று என்னிடத்திலே வந்துவிட்டது என்று பிரகடனத்தை எப்போது செய்யப்படுகிறதோ, வலம்மா ஜாஅஹும், அவர்களிடத்திலே அந்த வேதம் வந்தபோது, மா அரஃபு, எதை பத்தி ரொம்ப தெளிவா தங்களுடைய வேதங்களில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது என்பதை அறிந்தும், அதே போன்று அதை கொண்டு ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ, அந்த ஆளுக கஃபரு பிஹி, உடனே மறுத்துட்டான், இவர் நபி கிடையாது, இந்த வேதத்தை வேதமாக நாங்கள் ஏற்க மாட்டோம், இதெல்லாம் இவர் யாரு, புதுசா எங்கேயிருந்தோ வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அப்படி ஒரு ரீல மாத்தி விட்டான். கஃபரு குர்ஆன் சொல்றது, அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். கஃபரு பிஹி ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன், இப்படி அல்லாஹ்வினுடைய வேதத்தை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லஅனத்தும் சாபமும் உண்டாவதாக என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய சாபத்தினுடைய மலையை அவர்கள் மீது கொட்டுகிறான் அப்படின்னு சூரத்துல் பக்ராவினுடைய 89வது வசனம் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ விளங்கி போச்சு நமக்கு, முன்னால நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே திடீர்னு ஒரு பல்டி அடிச்சு அங்கிருந்து பின்னாடி வந்துகிட்டாங்க, நாங்க ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு. அப்ப அந்த இடத்துலதான் அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை போடுகிறான். அட, நீங்களும் தான் ஈமான் கொண்டிருந்தேன்னு சொல்ற, நாங்களும் தான் மறைவானவற்றை கொண்டு நம்பிக்கை கொண்டோம்னு சொல்ற, அதே போன்று தொழுகிறோம்னு சொல்ற, அதே போன்று பொருளாதாரத்தை கொடுக்கிறோங்கிற, அதோட உன் கணக்கு முடிஞ்சிடலப்பான்னு அல்லாஹ் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். அப்படி ஈமான் கொண்டவர்களுடைய லிஸ்டுக்குள்ள நீ வரணும் அப்படின்னு சொன்னா, அல்லதீன யுஃமினூன பிமா உன்சில இலைக்க, நபியே அந்த ஆளுக ஈமான் கொண்ட கூட்டத்துக்குள்ள, எனக்கு பிரியமானவர்களுக்குள்ள, ஏகத்துவத்தை ஏற்றவர்களுடைய கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி நம்பினாதான் இந்த கூட்டத்திற்குள்ளே அவர்கள் வர முடியும். உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும், இதையும் நம்ப வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே ஒரு தெளிவான வாதத்தை வைத்து அவர்களுடைய சேட்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இத பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று ஹதீஸுகள்ல பல விதமாக வருகிறது. ஆனால் ஒரு தடவை சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அபி மூசா என்று சொல்லுகிற நபித்தோழர் அவர்கள் அறிவித்ததாக ஹதீஸ் புத்தகத்தில் இது பதிவு செய்யப்பட்டு திருக்குர்ஆனினுடைய விரிவுரையில இப்னு கதீர், அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட குருத்துபி போன்ற அந்த தஃப்ஸீர்கள் வேத விரிவுரைகளிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இதுல சொன்னாங்க, சலாசத்துன், மூன்று நபர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபு மூசா என்று சொல்லுகிற நபித்தோழர் அவர்கள் சொன்னார்கள், சலாசத்துன், மூன்று நபர்கள், யுஹ்தூன அஜ்ரஹும் மர்ரத்தைனி, இந்த உலகத்துல மூன்று பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கூலி உண்டுன்னாங்க. ஒரு மனுஷருக்கே ஒரு கூலி, நீங்க ரமலான்ல வந்து தொழுதீங்கன்னா உங்களுக்கு 70,000 நன்மை உண்டு, 70,000 நன்மை உண்டு, 10,000 நன்மை உண்டு, அது அல்லாஹ் கையில இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதை செஞ்சா அப்படின்னா கொடுக்கிறது மாறி இன்னொரு பங்கையும் நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவதாக அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸை கொண்டு அறிவிக்கிறார்கள். அப்ப சொல்றாங்க, அதுல மூணு பேர் யார் யாரு அப்படின்னா, முதலாளர் சொல்றாங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், மின் அஹ்லில் கிதாபி, அந்த வேதக்காரர்கள் என்றும் உடையவர், வேதக்காரனா யஹூதி நசாராக்களில் நின்றும் அந்த பழைய வேதங்களை தங்களுடைய வேதமாக ஏற்ற அந்த மனிதர், ஆமனபி நபியிஹி, தன்னுடைய நபியை கொண்டு ஈமான் கொண்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்திய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த வேதத்தை உண்மை என்று நம்பினார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்திய தூதர் என்பதை நம்பினார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த வேதம் சரியான வேதம் என்று நம்பினார், ஆமனபி, அத்தோடு நிறுத்திவிடவில்லை, இன்றைய தினத்திலே நான் வந்துவிட்டதால் என்னையும் அவர் நம்புகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய வேதம் அதுவும் உண்மை என்று நம்பினார் என்று சொன்னால் அவருக்கு இரட்டை கூலி உண்டு. அந்த நபியை நம்பி அமல் செஞ்சதுக்கு ஒரு கூலி, இந்த காலத்துல வந்து என்ன நம்பி என்னுடைய இந்த குர்ஆனின்படி அமல் செஞ்சதுக்கு இன்னொரு கூலியாக அல்லாஹு தஆலா இரட்டை கூலியை தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப மூணு பேர் இருக்காங்களே, ஒருத்தர் அதானே சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ரெண்டு பேரை சொன்னாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் எல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் மம்லூக்குன் அத்தா ஹக்கல்லாஹி வ ஹக்க மவாலிஹி, ஒரு அடிமை, ஒரு ஒரு அடிமை மனிதன். அந்த காலத்தில் அடிமையை வைத்திருக்கிற பழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலே, இஸ்லாம் அல்லாத மாற்று மத கலாச்சாரம் மாற்று மதத்தவர்களிடத்திலே இருந்த ஒன்று. அடிமையை தங்களுக்கு காசு கொடுத்து போய் காய்கறி கத்திரிக்காய் தக்காளி வாங்குற மாதிரி ஆள்களை வாங்கிட்டு வருவாங்க, மனுஷங்களை வாங்கிட்டு வருவாங்க. வந்து தங்களுடைய வீட்டில் வேலை செய்யறதுக்கு தங்களுடைய அடியாளாக தங்களுக்கு கீழே வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு அவரால் சில சேட்டைகள் வருது அல்லது முடியலன்னா அந்த ஆளை கொண்டு போய் கத்திரிக்காய் விற்கிறது மாதிரி ரோட்ல போட்டு சந்தையில போட்டு அவரை வித்துருவாங்க. இது ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அடிமைகளை விற்பது வாங்குவது. இப்ப ரஜுலுன் மம்லூக்குன், அப்படிப்பட்ட ஒரு அடிமை மனிதன். ஹக்க அதான் ஹக்க அல்லாஹி, அல்லாஹுவினுடைய ஹக்கை அவன் பூர்த்தி செய்யறான். என்ன செஞ்சான்? அடிமையாக இருந்தாலும் கூட தொழுகை போன்ற அந்த வணக்கங்களில் தடை எதுவும் இல்லை, அவரும் செஞ்சுதான் ஆகணும். இப்ப அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் தன்னின் மீது எந்த கட்டளை இட்டானோ அதை போன்று தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், எஜமானன் அனுமதி கொடுத்தால் ஹஜ்ஜிக்கு போய் வருகிறார். இப்படி எல்லா வேலையும் பரிபூர்ணமாக செஞ்சிட்டாரு. இரண்டாவது என்ன செஞ்சாரு? ஓ ஹக்க மவாலிஹி, தன்னுடைய எஜமானன் எந்த கட்டளைகளை எல்லாம் இடுகிறானோ, இஸ்லாத்திற்கு புறம்பில்லாத இஸ்லாத்திற்கு மாற்றம் இல்லாத இடுகிற கட்டளைகளை தன்னுடைய கட்டளைகளாக ஏற்று எஜமானன் சொல்லிட்டானு செயல்படுத்துறாரு. இப்ப இந்த கட்டை செயலை செஞ்சவருக்கும் ரெட்ட கூலி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒரு மனிதனை சொன்னாங்க. ரஜுலுன், கடைசியாக ஒரு மனிதர். அத்தப ஜாரியத்தஹு, தன்னுடைய அடிமை பெண், தன்னிடத்தில் இருக்கிற அடிமை பெண்ணை விலை கொடுத்து வாங்கி வந்து வச்சு வேலைக்கு வச்சிருக்காரு. அந்த பெண்ணுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். அஹ்ஸன தஹதீபஹ, அந்த பெண்ணுக்கு அழகிய ஒழுக்கமாக இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகள் அதே போன்று எப்படி நடக்க வேண்டும், நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்க கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. சொல்லிக் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யறாரு? சும்மா இஅதனகஹா, அவர் அந்த பெண்ணை உரிமை விடுகிறார். அந்த பெண்ணை நல்ல அறிவு புகட்டி அந்த பெண்ணை ஒரு நல்ல பெண்ணாக்கிட்டு உரிமை விட்டுட்டாரு. உரிமை விட்டுட்டு திரும்ப என்ன செய்யறார்? வத்த ஜவ்வஜஹா, அதே பெண்ணை அவரே திருமணம் செய்து கொண்டார். இப்ப அடிமை பெண்ணை வச்சு என்ன செய்யலாம்னா, அடிமை பெண்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள் அடிமை ஆண்களை போன்று, அந்த பெண்களோடு உடலுறவு கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒருத்தருக்கு மூணு மனைவி இருக்காங்க, அது இல்லாம ரெண்டு அடிமை பெண் இருக்காங்கன்னு சொன்னா மனைவி இடத்திலே எப்படி இருக்கிறதோ அதே போன்று அந்த அடிமை பெண்கள் இடத்திலும் அவர்கள் உடல் உறவு கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருந்ததாக அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப இவர் என்ன செஞ்சாரு? அதை விட்டு போட்டு அப்படி கூட அவர் சுகம் அனுபவித்திருக்கலாம், ஆனால் அப்படி அனுபவிக்காம அந்த பொண்ணுக்கு சரியான மார்க்க அறிவை அதே போன்று ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்து அல்லாஹுக்காக வேண்டிய அந்த பொண்ணை உரிமை விட்டு மீண்டும் தன்னுடைய மனைவி என்ற ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைக்கிறாரே, இவருக்கும் இரட்டை கூலி அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப அதுல முதல் சொன்ன விஷயம் என்ன? ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலே இருந்தார், அந்த வேதத்தை நம்பினார், அதன்படி செயல்பட்டார், அதற்கு பின் நான் வந்த பின்னால் என்னுடைய வேதத்தையும் நம்பிக்கொண்டார் என்றால் அல்லாஹ் அவருக்கு இரட்டை கூலி தந்துட்டான். இது எவ்வளவு பெரிய சுப செய்தி! இதை ஒழுங்கா அந்த யூதர்களும் காபிர்களும் யாரெல்லாம் விளங்கிக் கொண்டார்களோ உடனே வந்து நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இல்லாமையும் கூட சில பேர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவர்கள் வேறு மாதிரி சென்றதாகவும், அதாவது பின்னால் வருகிற சில ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான். இப்போ இதே அடிப்படையிலே பார்த்தோம்னா, அப்ப சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல எழுதும் போது எழுதுறாங்க, இப்ப நமக்கே தோணுது அப்போ ஒரு மனிதர், இது சாதாரண விஷயம் முடிஞ்சு போச்சு, இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சட்டம் என்ன? நம்ம முதல் உம்மத்துல பிறக்கல, ஈசா அலைஹி இஸ்லாம் அவருடைய கிதாபை பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கையில தர்றாங்க, அது எல்லாமே தங்களுடைய அவங்கவுங்க கதையை புனைச்சி உள்ள அந்த ஓல்டு நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னே வந்த அவர்களிடத்திலே பணியாற்றிய அவர்கள் உடன் நண்பராக இருந்து இந்த தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்கு அவங்களாம் அந்த பால் அவங்கள பால் அந்த ரெண்டு மூணு பேர் பெயரை இந்த பாலுடைய கடிதம் என்றும் அதே போன்று யூகாவினுடைய கடிதம் என்றும் யூஹின்னாவுடைய கடிதம் என்றும் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப இப்படி பிரிச்சு கொடுத்ததுக்கு பேரு தான் அந்த செகண்ட் டெஸ்ட்மெண்ட்ல அந்த பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இதுல ரப்பினுடைய வாசகம் எது, இவர் எழுதியிருக்க வாசகம் எது, நமக்கு வித்தியாசம் தெரியாது. முதல்ல இது இவர் சொல்றாரா அல்லது அல்லாஹ் சொன்னானா, இது வேத நபிக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தையா அல்லது இவர் சொந்த வார்த்தையை சொல்லி இப்படி செய்யணும்னு நபி சொன்னாங்கன்னு இவரா சொன்னாரா அப்படிங்கறது நம்மளால் பிரித்து தெரிய முடியாது. இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அங்கே வந்து நிற்கிறது. இப்ப நபியை நம்பணும், நபியினுடைய வேதத்துவம் வேதங்களை நம்ப வேண்டும். இதை பத்தி முன்னாடி ஒரு நாள் பேசும்போது பேசினேன், தேவை ஏற்பட்டது அந்த தினத்தில் பேசினேன். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரிவுகள் வந்து விட்டது, அவங்க குரானுக்கு இருக்கிற ஹதீஸுக்கு அடிப்படையில் அவங்க விளங்கி ஒவ்வொரு கருத்தை எடுத்து அட அதான் தமிழ்லாம் நம்ம படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தர்ஜுமா குர்ஆன்களையும் தர்ஜுமா தஃப்ஸீர்களையும் வச்சு அவங்க விளங்குறதுக்கு முற்படுற போது அவங்கவுங்க பெரிய பெரிய அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகவும் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகவும் இன்னும் கொஞ்சம் பேர் முன்னாடி போய் ஷாரியே ஷரியத் இந்த ஷரியத்தை நிர்ணயிக்கிற ரசூலாகவும் தாங்களே மாறி அப்படி இஷ்டத்துக்கு அள்ளி விட வேண்டியது. நவுது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹு தஆலா இந்த நிலையை விட்டு தமிழகத்தையும் முழு உலகத்தையும் அல்லாஹ் காப்பானாக. இந்த சப்ஜெக்ட் ஏன் முதல்ல பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழகத்திலே இதுவரைக்கும் திடீர்னு கிளம்பி மதுகப்பு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. மதுகப்பு வேணாம், அஜர்த் பிரச்சனைக்கு போறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். விஷயம் மேட்டர் அங்கதான் வருது. அது சொல்லி முடிச்சுட்டு அதுல அந்த மதுகப்பு வேணாம் அப்படிங்கிற கொள்கையில் அப்படியே ஊறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு கொள்கை இறக்குமதி ஆச்சு. இந்த கொள்கை அசல் கொள்கை இந்தியாலே உள்ளது. அதாவது முன்னாடி இருந்த அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அந்த அகமதாபாத்தில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியை துவக்கி வைத்த ஒரு சீதேவி தான் இந்த கொள்கையை முதல் முதல்ல இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செஞ்சது. வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரையும் இந்த இந்தியன் கல்ச்சர் அதாவது இஸ்லாமிக் கல்ச்சரையும் எப்படி சேர்த்தா இந்த இஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நவீன கண்டுபிடிப்பை அது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு முன்னாடியே ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. வெஸ்டர்னையும் இஸ்லாத்தையும் சேர்த்தா அப்ப என்ன ஆகும்? வெஸ்டர்னோட இஸ்லாம் எல்லா கொள்கைகளும் ஒத்து போவாது. மனித கொள்கைகளில இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும். மத்ததுல மனித தன்மை இல்லாம நடக்கிற போது ஏன் நீனும் ஆம்பளை நானும் ஆம்பளை தானே சும்மா ஜட்டியை போட்டு ரோம்ல நடந்து போனா என்னன்னு அவன் சொல்லுவான். ஆனா இஸ்லாம் சொல்லும் அடப்பாவி முட்டாப்பேல அப்படி போனா என்ன நடக்கும் அப்படிங்கறது ஒரு நிலைமைக்கு மேல என்ன ஆயிரும்? உனக்கும் ஒண்ணு விளங்காது, அவனுக்கும் ஒண்ணு விளங்காது, உணர்வுகள் அற்று போன எரும மாட்டுக்கு உனக்கும் சமம் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த உலகத்திலே வர வேண்டிய விருத்திகள் இல்லாமல் போய்விடும். அதனால மறைக்கிறத மறைச்சுக்கிட்டே இருந்தாதான் அது ஒரு மதிப்பு இருக்கு. மறைக்கிறத மறைச்சுக்கிட்டே இருக்கணும். மறைக்காம திறந்து போட்டு போனோம்னா அது ஒண்ணு இல்லாம போயிரும் அப்படிங்கறத இஸ்லாம் அங்க நின்று சொல்லும். இப்ப இதை என்ன செஞ்சாங்க? உடனே அந்த ஆளுங்க பார்த்தாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் இதையும் சேர்த்தா இஸ்லாத்துல சில இடிக்குது. அப்ப இஸ்லாத்துல உள்ள அந்த கருத்தை கொஞ்சம் வெட்டி விட்டுற வேண்டியதுதான். வெஸ்டர்ன விட முடியாது. அதனால இஸ்லாத்துல உள்ள கருத்தை கொஞ்சம் அப்படி வெட்டி அப்படி தூக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அது பழமைவாதம் என்ற பெயரை அடைமொழியாக நாம் கொடுத்து அது தூக்கி பின்னாடி போட்டு இந்த ரெண்டும் கலந்த கலவை எது நன்றாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தலாம்னு இன்னைக்கு நேரத்தில் அது ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாலே அதை கொண்டு வந்து தொலைச்சிட்டான் இந்தியாவுக்குள்ள ஒரு சீதேவி. அவர் பேரு அப்புறம் சொல்றேன். அப்ப அவர் கொண்டு வந்த பின்னால அந்த இயக்கம் ஒவ்வொரு இடத்துலயா அப்படி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு பின்னாடி வருகிற போது அந்த இயக்கம் இருக்கிறதே அது தமிழகத்திலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. நம்ம தமிழகத்தில இருக்கிற அந்த சில பிள்ளைகளிடத்துல இந்த கருத்தை முன்வைக்கப்படுகிற போது இந்த கருத்து என்னங்கறத நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப ரசாது டாக்டர் ரசாது கலீஃபா என்று சொல்லுகிற அந்த 19 என்ற நண்பன் நம்பரை அடிப்படையாக கொண்ட குர்ஆன் மட்டும் போதும் என்கிற கூட்டத்தார்கள் அவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த 19 அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆனுக்கு நியூமராலஜின்னு ஒரு கணக்குக்கு நியூமராலஜி நம்ம வயச நம்ம பேர அதே மாதிரி பலத கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முடிவுல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு மேல இருக்க கோள்களுக்கும் தொடர்பு உண்டு. அப்ப இந்த கோள்களோடு இந்த நம்பர் சேர்ந்து போச்சுன்னா இவர் நெட்டையா இருப்பார், 9 இருந்தால் நெட்டையா இருப்பாரு, 8 இருந்தா குட்டையா இருப்பாரு. அப்ப இவர் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, இவர் உதடு இப்படி இருக்கும், இவர் செவப்பா இருப்பாரு, இவர் அறிவாளியா இருப்பாரு, இவர் முட்டாத்தனமா இருப்பாரு. இப்படி எல்லாம் புக் எழுதி வச்சிருக்கான். இப்படிலாம் புக் எழுதி வச்சு முடிச்சுட்டா நியூமராலஜி. இப்ப இந்த நியூமராலஜியை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா திருக்குர்ஆன்ல கொண்டு வந்து வச்சு விளையாடலாம். இந்த அலிஃபுக்கு திருக்குர்ஆன்ல 1 போட்டாங்க, பாவுக்கு 20 போட்டாங்க. இப்ப இந்த கணக்கு அங்க போட்டான். இந்த கணக்கு போட்டு பார்க்கும் போது திருக்குர்ஆனினுடைய பல்வேறு பகுதிகள் அந்த 19 சொல்லுகிற நம்பரோடு வந்து ஒத்து வந்துருச்சு. அப்ப அவன் சொன்னா நான் புதுசா உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த 19 நம்பர் இருக்கு, இதுதான் அசலா இருந்து இந்த குர்ஆனை உருட்டிக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த 19 நம்பர்கள் மீது நின்றுதான் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் நான் குர்ஆன் ஆதாரத்தோடு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஓ அலைஹா அதன் மீது 19 இருப்பார்கள். நல்லா சொன்ன ஒரு இடத்துல என்னன்னு சொல்லல, ஓ அலைஹா அதன் மீது 19 இருக்கும்னா இந்த ஆதாரத்தை புடிச்சுக்கிட்டு ஆதாரம் பிடிக்கிறது தான் என்ன வேண்டி கிடக்கு. அப்போ அதை கொண்டு வந்து வச்சு புதிய இறக்குமதியாக போர் அடிக்கோ
இல்ல.
அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கொள்கையை கொண்டு வந்து புதிய இறக்குமதியாக செயல்படுத்தப்பட்டது. இப்ப இங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள் தமிழகத்தில இருக்கக்கூடிய அந்த தமிழ் தர்ஜுமாக்களையும் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த விளக்க உரைவுகளையும் படிச்சா நம்ம ஏ அப்பா நம்ம கடந்த அபூ ஹனீஃபா என்ன, இமாம் ஷாஃபி என்னையா, நம்மளே படிச்சு எல்லாத்தையும் நாங்க தான் எம்ஏ பிஏ பிலிட்டு அந்த லிட்டு இந்த லிட்டு எல்லாம் நெட்டு வாங்கி வச்சிருக்கோமே போட்டு ஒரு முறுக்கு முறிக்கிறோம்னு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் வந்து சொன்னா அட முட்டாப்பையில புதுசா நியூமராலஜில இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், என்ன அழகு வரானோன்னு அப்படி அங்க பார்த்தா இதை விட அது நல்லா இருக்கிறான்னு பின்னாடியே போனோன்னு அவன் சொன்னா, இது வந்து குரானுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். இப்ப ஹதீஸ் ஹதீஸ்னு இந்த ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஹதீஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஹதீஸை யாரு தொகுத்தது, புகாரின்னா உனக்கு யாருன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர், நபிக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் உன்னை பார்த்து சொல்றாரு இது லைஃப், இது சஹீஹு. நீ கேட்டிருப்பல்ல இந்த வார்த்தை அடிக்கடி தமிழ்நாட்டில் கேட்டிருப்பியே, இது லைஃப், இது சஹீஹு. இப்ப இது யார் இவருக்கு பிரிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தது, அப்ப இதுல இருந்து உன்னை நீ விளங்கிக்க முடியும், தமிழ்நாட்டுக்காரன் ஒட்டுமொத்தமா எவனாவது குரானை பார்த்து லைஃப்னு சொல்றானா, அல்லது குரானை பார்த்து சஹீஹுன்னு சொல்றானா, இதை பார்த்து தானே சொல்றான். நவுது பில்லா, இந்த நபியுடைய வார்த்தை முத்தமா பொய்யின்ட்டான். இன்னால் இல்லா இன்னா இலகி ராஜு. அப்ப உடனே நம்மால அறிவாளி கூட்டம் என்ன பண்ணா, கரெக்டா சொன்னையா, உனக்கு தான் பேசவே தெரியாது, என்ன இளவு உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு என்ன தெரியும், எந்த அடிப்படையில் செயல்பட வேணும் அறிவு இருக்கா, ஒண்ணும் கிடையாது. எனக்கு தான் தமிழ் படிக்க தெரியுமே, எனக்கு தான் ஆங்கிலம் படிக்க தெரியுமா, நான் ரெண்டு சைட்டை பார்த்தோன்னா எனக்கு எல்லாம் கிழிஞ்சு விளங்கினியான்னா என்ன விளங்கும், விளங்கி போச்சு பாதி கூட்டம். அதுக்கு பின்னாடி தொத்திக்கிட்டு போனான். இப்ப போன பின்னாடி என்ன ஆயிடுச்சு, அவன் சொன்னா இவங்க இமாம் புகாரி போய், இமாம் முஸ்லிம் போய், இமாம் திருமிதி போய், இவங்க எல்லாம் சேர்த்த இந்த புக்கும் போய், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த நபியினுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிற அதுவும் போய், அதை கொண்டு வந்த நபியும் போய், நவுது பில்லா அல்லாஹ் இந்த கூட்டத்தை விட்டு நம்மையும் நம்முடைய உலகத்தையும் பாதுகாப்பானாக. அப்போ இதை சொன்ன பின்னாடி அந்த கூட்டத்தார்களுக்கு நல்ல குஜாலி ஆயிப்போச்சு. அப்ப குரான் மட்டும் தானே ரைட், நீங்க சொல்றது கரெக்ட்ன்ட்டு முன்னாடி எது ஹதீஸும் குரானும் போதும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பெருங்கூட்டம் அப்படியே பிரிஞ்சு போனா கண்ணு முன்னால. அப்போதைக்கு சென்னை மாநகரிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தார்கள் வந்து தாவத்து வைக்கிறாங்க, ஒவ்வொரு கடையிலயா வந்து நின்று, இதுதான் சத்தியம், இதுக்கு கூட்டம் நடக்குது. அந்த போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய 2 தெருல அந்த தையப்ப முதலில் ஸ்ட்ரீட்ல இதுக்கு கூட்டம் நடக்குது, வானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இது முடிஞ்சு போச்சு இந்த கணக்கு. இப்ப இதுக்கு பின்னாடி போன ஒரு கூட்டம் தலாளத்துல போய் முடிஞ்சு, இன்னால் இல்லாகி போய் இன்னா இல்லை ராஜுவன். இப்ப அந்த ஆளுக சண்டை போடுறான், ஒரு நாள் அந்த ஆளுகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அந்த ஆளுக நல்ல குரான் மட்டும் நாயான்னு, இது இதுக்கு மேல யாருமே பிரிக்க முடியாதியா, அணுவை யாராவது பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல கேட்டா, அணுவை யாராவது பிரிக்க முடியும், ஆட்டம் அதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு பென்சில ஒரு பேனாவ அல்லது ஒரு சாக் பீஸ எடுத்துக்கிட்டு உடச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதற்கு பேர் தான் அணு, அணுன்னு ஆட்டம்னா என்னங்க, உடச்சுட்டே இருக்கான் அப்படியே தூசி தூசியா பறந்து போகுது. எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஒண்ணு இருக்கு, அது கண்ணுக்கே தெரியல, அது உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்தா, இது உடைக்கவே முடியாதுன்னா திரும்ப பின்னாடி ஒரு கூட்டம் தார் வந்தா, அடப்படா இருக்கேன், அதையும் நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு உடைச்சிட்டோம்னா அதுல இருந்து ஒரு பெரிய சக்தி வெளிப்படும், அதைத்தான் நம்ம கல்பாக்கத்துல கொண்டு வந்து வச்சு அணுமின் நிலையமாக ஆக்கி சமுதாயத்துக்கு தந்துகிட்டு இருக்கோம் முடிஞ்சு போச்சா. இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல சமுதாயத்துல இஸ்லாத்துல வந்தா ஒரு கூட்டம், அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் ஹதீஸை விட்டுட்டு இங்க வாடான கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப எந்த பேசும் இல்லாமல் அது என்ன இது என்ன என்று எந்த அறிவும் தெரியாமல் அறிவு இல்லாத தன்மையிலே இருந்த அந்த இளைஞர்கள் எல்லாம் இதுவும் சரிதான் அவனை விட்டு நீங்க வந்துட்டான், சரி இதோட முடிஞ்சு போயிருந்தியா, இது ஆட்டம் பா மாதிரி போல்கே அப்படின்னு அந்த காலத்துல நம்புற மாதிரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதோட முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, அதுல ரெண்டு குரூப் ஆனா, இவன் அவனை திட்டினா அவன் இவனை திட்டினான். என்னையா உங்களுக்குள்ள என்னையா சண்டை, அதான் குரானுன்னு முடிஞ்சு போச்சு. என்ன உடனே ஒருத்தன் சொன்னா, அவன் சொல்றான் முன்னாடி உள்ள வேதங்கள்லாம் நம்பணுமா, யாரு சொன்னா, யார் சொன்ன ஒருத்தன் கேட்டான், யாரு சொன்னா அப்படின்னு தேவையில்லை. இந்த குரான் வந்ததோட எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். அந்த ஆளுக சொன்னா அப்படிலாம் இல்ல, குரானே சொல்லுது முன்னாடி உள்ள வேதங்களை நம்பணும், அதனால நம்ம நம்பணும்னா அதெல்லாம் முடியாதுண்ணா. இப்ப அவன் ரெண்டு பேரும், அவன் ஒரு பத்திரிக்கை, அவன் ஒரு கூட்டம், அவன் ஒரு இதை போட்டுக்கிட்டு லெப்டர் பேடு, அவன் ஒரு ஒரு கூட்டத்தை கட்டடத்தை போட்டுக்கிட்டு, சகோதரர்களே சமுதாயத்தை பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்துகிட்டு இருக்கான்னு, கேவலமாக இருக்கிறது, கேவலம், ரொம்ப கேவலம். முடிஞ்சா இங்க இருந்து அப்படியே போய் ட்ரெயின் பிடிச்சி போய் இமயமலையில ஒரு தஸ்பி எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பழச்சாரை குடிச்சுக்கிட்டு யாரு கூடாது. அப்போ எதுவும் விளங்காம நம்ம ஒரு முடிவு பண்ணி போலான்றிக்கையில அந்த கூட்டத்தா இருக்கு. அப்ப விளங்க முடியும், அல்லாஹ் ரசூல் சொன்னதே, ரசூலுக்கு பின் வந்த சஹாபாக்கள் சொன்னதே, தாபியன்கள் சொன்னதே, தபா தாபியன்கள் சொன்னதே, இமாம்கள் சொன்னதே, முஹத்தீஸ்கள் சொன்னதே, அதன் வழிப்படி நம்புகிறோம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இப்படி விளங்கிக்கிட்டு புது கருத்தை கொண்டு வந்துடலாம் சொல்றவங்களுக்கு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சகோதரர்களே, மார்க்கம் என்பது இருக்கிறதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்றான், இந்த தீனை லேசாக ஆக்கி இருக்கிறோம் உலக்கது, அதாவது அல்லாஹுத்தாலா இந்த மார்க்கத்தை ரொம்ப லேசு, ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்ல. ஆனா அதுக்கு இன்னைக்கு சிண்டை புடிச்சு தமிழ்நாட்டுல இப்ப என்ன சண்டை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், என்ன சண்டை நடந்த அவங்க குடுமி புடி சண்டை, நீ நான் பாக்குறவன் சிரிக்கா, இப்படித்தான் நிலைமையா, உங்களை வந்து நாங்க ரொம்ப அப்படியே ஒரு சமுதாயம் கேங்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், அடேங்க அப்பா நீங்க பேங்கு காமெடி அடிச்சுக்கிற ஆளுகளா உருப்பிட மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்க வேலையை உள்ள நடத்திக்கிட்டு இருக்கான். கேவலமா இருக்கு, அல்லாஹின் இடத்துல நம்ம எல்லாம் பாதுகாப்பு தேடணும், இதுக்காக வேண்டி பொருளாதார நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெற்றாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை இருக்க வேண்டி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா மோசம் போவியே, அந்த காழ்ப்புணர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணை ஆக்கப்பட்டு விட்டதாக ஆகிவிடும். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, இந்த காலத்துக்கு அதுதான் சரியாப்படுது. நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் ஃபத்திபா, அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் வர்ஸுக்னத் திபா, வ அரினல் பாத்தில பாத்திலம் வர்ஸுக் நஜ்தினாபா. ரப்பே, எங்களுக்கு ஹக்கை ஹக்காக காட்டித்தா, அதன் வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். பாத்திலை பாத்திலாக காட்டித்தா, விட்டு விரண்டு ஓடிடுன்னு கேட்டாங்க. அந்த வார்த்தையே சுபுஹுல லுஹர்ல அசர்ல கேட்டுக்கிட்டே இருங்க. என்னைக்கு தலையெழுத்த நல்லா ஆகிறானோ அன்னைக்கு சிறந்த கூட்டமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இப்ப எதுக்கு இவர் கொடுக்க வேணாங்கிறாரு, இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவர் இப்படி சொல்லணும்? பப்ளிக்ல உட்கார்ந்துகிட்டு இவர் ஏன் இங்க எது பேசினாலும் கூட ஸ்டெப்ஸ் பக்கத்துல அப்ப காதுல விழுந்துச்சு, உள்ள உள்ள ரெண்டு மூணு பேர் கூட சொன்னாங்க, அது வந்து அது நல்லது இல்லையே. உடனே போனை போட்டு மற்ற ஆளுகளுக்கு கேட்டு, ஏங்க நான் இப்படியா சொன்னேன், அப்படி ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, அப்படி தப்பா நம்ம எதையும் பயன்படுத்தினாலும் அதுக்குன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு வருத்தம் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒன்னும் அது பெரிய நம்ம வந்து நம்முடைய மானமே போச்சு அல்லது அதே போச்சுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்காதனாலதான் இந்த ஆயத்தை இன்னைக்கு சொல்லி தப்பாக அர்த்தம் சொல்லப்பட்ட ஆயத்துக்கு இதுதான் விளக்கம், மாத்தி விளைக்குங்கன்னு சொன்னோம். இலாஹைனின் ஒரு அழிப்பையும் நூனையும் கூட்டிட்டோம், அது தப்பு. ஆலிஹா என்பது போதும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னோம். இப்ப அவர் வெளியே நின்று கேட்டு சொன்னாரு, இது எப்படி நீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நம்ம அதெல்லாம் கேர் பண்றது இல்ல. நீ வெளியே நின்னு கேட்டா என்னைக்குமே அப்படிதான் விளங்கும். அரைகுறை காதுகள் உடையவர்களுக்கு எல்லாம் அறகுறையாதான் விளங்கும். அது மட்டும்தான் காதல விடும். அது எது எது போய் அங்க இடிச்சு உரைக்குதோ அது மட்டும்தான் காதல விடும். அதை பத்தி நம்ம கவலைப்படுற போறது இல்ல. என்ன திருக்குறான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல்லதீனையு பல்லிகூன ரிசாலாத்தி ரப்பிஹிம் அல்லதீனையு பல்லிகூன ரிசாலாத், அதாவது இந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க, ரிசாலாத் என்று சொல்லுகிற அந்த அல்லாஹினுடைய ஆயத்துக்களை எவன் எத்தி வைக்க ஆரம்பிச்சிடறானோ, ரெடி ஆயிடுறானோ, அதே யக்ஷவுனஹு அல்லாஹுவை பயப்படுகிறானோ, வலா யக்ஷவுன இல்லல்லா அஹதன் இல்லல்லா, அல்லாஹு தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டான், போடா. அந்த கதை என்ன போடா அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த ஏன்னா யாரும் எதுவும் இந்த உலகத்துல யாரையும் எதுவும் செஞ்சு விட முடியாது ரப்பினுடைய அனுமதி இல்லாமல். ஆகவே இந்த இடத்துல விளங்கணும், என்ன நம்ம சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னா, கேவலமாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது நடைபெறுகிற நிலைமைகள், அல்லாஹ் தான் நமக்கு ஹக்க காட்டி தர வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகளை இப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் ஒரு காலமும் ஏவவில்லை. நீனும் இஸ்லாம் தானே சொல்ற, நீனும் குரான் தானே சொல்ற, நீனும் புகாரி தானே சொல்ற, நீனும் முஸ்லீம் தானே சொல்ற, அப்ப அல்லாஹ் வாடானா நீ வந்துடணும், வராம அங்க நின்னுட்டு உங்க கொழுக எனக்கு ஒத்து வராதுன்னா என்ன கொழுக, அப்ப நீ எந்த லிஸ்ட்ல இருக்க? அப்ப இது போன்றவர்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அப்ப இந்த கொழுக வந்து இறக்குமதியாச்சு, டைம் வேறாச்சு, அப்ப இந்த கொழுக வந்து அங்க இறக்குமதி ஆகுது. ஆனா ஒண்ணு சொன்னா, இல்ல இல்ல, வேதத்தின் ஒரு பகுதியை நாங்கள் நம்புகிறோம், இந்த வேதத்தை மட்டும் போதும்னு ஒரு கூட்டம் சொன்னா, அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தார்கள், இன்னொரு கூட்டம் சொன்னா இல்ல முழுமையாக நம்ப வேண்டும். அப்பனா அதுக்கு எழுதுனாங்க எழுதுனாங்க பக்கம் பக்கமா எழுதி தள்ளினாங்க. அப்படி நீ போன அப்படின்னு சொன்னா, முதல்ல ஹதீஸ் இல்லன்ட்டு நீ வெளியே போனாலே குஃபருக்கு போயிட்டேன், குஃபருடைய வட்டத்துக்கு போயிட்ட, இஸ்லாமிய வட்டத்தில் நீ இல்லை. ஏன்? இந்த குர்ஆனை சொல்லி தருகிற ஒரே உரிமை நபிக்கு மட்டும்தான் உண்டு. அலிஃப் லாம் மீம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலிஃப் லாம் மீமில் உட்கார வைத்து நீ பார்க்க வேண்டும். தாலிக்கல் கிதாப் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாலிக்கல் கிதாபில் நீ உட்கார வைத்து பார்க்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் குர்ஆன் உனக்கு விளங்கும். யார் இந்த குர்ஆனை உனக்கு இந்த உலகத்திலே தந்தது? யார் விளங்குவதற்கு சொல்லிக் கொடுத்தது? யார் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான்? எந்த நபியை அதற்கு அந்த குர்ஆனையும் இறக்கி, அதற்கு ஒரு தூதுவரையும் இறக்கி, அவரை இந்த உலகத்திலே நாம் நடத்தாட்டி காட்டினோம் என்று ஏன் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார்? அப்போ இந்த இடத்துல அவசியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம சொல்லிட்டோம். இப்ப அதை விளங்கிங்க. அந்த கூட்டத்தார்கள் அப்படி போனதுனால இஸ்லாமிய வரையறையை விட்டு வெளியே போய் விட்டார்கள். இப்ப கடைசியா நம்ம விஷயத்துக்கு வர்றோம். இது இப்படி போனா சுபு வரையும் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? இந்த கிதாபினுடைய விஷயத்திலே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அப்ப முதல்ல எத்தனை கிதாப் வந்துச்சுன்னு தெரியணுங்க. யாருக்காவது தெரியுமா எத்தனை கிதாப் வந்துச்சு? குர்ஆன் வந்துச்சு, இஞ்சில் வந்துச்சு, சபூர் வந்துச்சு, இதெல்லாம் தெரியும். அப்ப வேற என்ன, வேற எதுவும் கிதாபுகள் உண்டா? அந்த கிதாபுகள்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம 1,60,000 நபிக்கும் 1,00,000 கிதாபுக்கு தரப்பட்டுச்சு அப்படின்னு நம்புறதுல நமக்கு உரிமை கிடையாது. அப்ப அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு ஹதீஸ திருப்பி பார்த்தோம்னா, அந்த இடத்தில் ஒரு தடவை சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸிலே பதிவாகி அது குர்துபி என்று சொல்லுகிற அந்த இந்த திருக்குறானினுடைய விளக்க உரையில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல சொன்னாங்க, அபூ தர் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் அவர்கள் வந்து சொன்னாங்க, கால அதாவது ஹதீஸ் அபூ கால அவர்கள் சொன்னார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், கம் கிதாபன் அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் எத்தனை வேதங்களை இறக்கி வைத்தான், நபியே நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள்னு நபியுடைய சமுதாயத்திலே நான் அமர்ந்து கேட்டேன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மியத்து மியத்து கிதாபின், 100 புத்தகங்கள், 100 புத்தகம் கிதாபுன்னு சொன்னா வேத அந்த ஏடுகள். அப்புறம் அர்பா குத்துபின், இப்ப இந்த இடத்துலதான் விளக்கம் தேவைப்படுது, 4 கிதாபுகள். முன்னாடி சொன்னாங்க 100 கிதாபுகள், ரெண்டாவது சொன்னாங்க 4 கிதாபுகள். இப்ப இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, கிதாபு என்று சொன்னால் வேதம், அதாவது அதுல வித்தியாசம் இருக்கு, அரபிக்குள்ள போய் அதுல நுழைஞ்சு அர்த்தம் பார்த்தாதான் இதுல என்ன ஸ்லைடு அதுக்கு எதிர்க்கு இடையில உள்ள அந்த ஓடுகிற இலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். மொத்தமா தமிழ்ல போய் பார்த்தா அதுக்கும் புத்தகம் தான் இதுக்கும் புத்தகம் தான், அது என்ன 100 புத்தகம், இது என்ன 4 புத்தகம். அப்ப நபி அப்படி இல்ல, அப்ப விளங்கணும், சுஹுஃபுகள் என்று சொல்லப்படுகிற வேதத்தினுடைய பகுதிகள், அந்த லெட்டர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான், அது வேற. 4 மறைகள் வேதம் என்பது அது தனி, அது ரெண்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். 100 அதே போன்ற சின்ன சின்ன அந்த புத்தகங்களையும், அர்பா குத்துபின், 4 பெரிய வேதத்தையும் அல்லாஹ் தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்சல அலா ஷீத் என்று சொல்லுகிற அந்த நபியின் மீது 50 சுஹஃபுகள் என்று சொல்லுகிற அந்த வேத பக்கங்களை அல்லாஹ் இறக்கினான். 50 முடிஞ்சு போச்சு, 100 சுஹஃபுகள், அதுல 50 ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்துச்சு. அடுத்து சொன்னா அஹ்னூஹ் என்று சொல்லுகிற ஒரு நபி இருந்திருக்கலாம், தஃப்சீர்ல அதை பார்க்கும் போது பிரிண்ட் எடுக்கிற போது அந்த தஃப்சீர்ல தான் நமக்கு அது கிடைச்சிச்சு, அஹ்னூஹ் என்ற பெயர் மட்டும் அதுல இருந்தது. இது ஒருவேளை அஹ் என்னுடைய சகோதரன் நூஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா, அல்லது அஹ்னூஹ் என்று சொல்லுகிற ஒரு நாய் ஒரு தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தார்களா என்பது நமக்கு அது அந்த இடத்துல ஒன்னும் விளக்கல. அது ஹதீஸ்ல போய் இன்னும் தேட வேண்டி இருக்கிறது, எழுதிட்டு வந்துட்டேன், அதுக்கு பின்னாடி பார்த்தேன் இப்படி ஒரு இது. இப்ப இந்த இடத்துல இது விளங்கணும், அஹ்னூஹ் என்பவர்களுக்கு தலா சீன சஹீபத்தன், 30 அந்த வேதத்தினுடைய பக்கங்களை அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அசரத் சஹாயிஃப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது 10 அந்த வேத கட்டுகள் தரப்பட்டது. அதே போன்று அன்சல அலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தபுல தௌராத்தி, தௌராத்துக்கு முன்னால அஷரசஹாயி 10 அந்த வேதத்தினுடைய. இப்ப முதல்ல உள்ள சீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50, ரெண்டாவது உள்ள அஹூனூஹுக்கு 30, 50 80 ஆகி போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, 90. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்திற்கு முன்னால் 10, 100 ஆயி போச்சு. அந்த 100 கணக்கு முடிஞ்சு. அப்புறம் அதை சொல்லிட்டு திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப அன்சல தௌராத்த வல் இஞ்சில வஸ் ஸபூர வல் ஃபுர்கான, தௌராத்தையும் இஞ்சிலையும் ஸபூரையும் ஃபுர்கானையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல இறக்கி வச்சான் அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு அபூ தர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இப்ப வேதம் எந்த கணக்குல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு உதாரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன்னா இது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம், அப்படி என்னத்தையோ அப்படி போறோம் அப்படி இல்ல. இப்போ முன்னாள் உள்ள வேதங்களை நாம் எப்படி நம்ப வேண்டும், திருக்குறானை எப்படி நம்ப வேண்டும், அதை விளங்கிக்கிட்டாதான் நம்பிக்கை ஒழுங்கா இருக்க முடியும். முன்னாள் உள்ள வேதங்கள் எல்லாமே பொய் அப்படின்ட்டோன்னா முடிஞ்சு போச்சு, குஃபருக்கு போயிருவோம், நம்முடைய ஈமானும் பெரிய ஓட்ட விழுந்து போச்சு. அப்ப அப்படியும் சொல்லக்கூடாது. அப்ப எந்தெந்த இடத்துல சொல்லித்தராங்க அப்படின்னா, எந்தெந்த வேதங்களை இப்படி சுகுப்புகளை வேதங்களை ஆகமங்களை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கி வைத்தானோ அவை எல்லாம் சத்தியம், அவை அல்லாஹ் தான் இறக்கினான் என்பதை நான் நம்பிக்கை கொள்கிறேன். கடைசியாக இருக்கிற இந்த குர்ஆனின் மீதும் நான் பரிபூரண நம்பிக்கை கொள்கிறேன். இந்த வேதம் இறுதி வேதம், இதற்கு அடுத்து வேதம் கிடையாது என்பதையும் இந்த இடத்திலே நான் நம்பிக்கை கொள்கிறேன். இதற்கு பின்னால வந்து அந்த முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தது மாதிரி அந்த 10 கட்டளை, அதாவது 19 நம்பரை கொண்ட அந்த ரஷாது கலீஃபா என்று சொல்லுகிற அந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, இதுக்கு பின்னாடி குர்ஆனோடு முடியல, என்னை அல்லாஹ் ரசூல் அனுப்பியிருக்கான், நான் சில விஷயத்தை சொல்றேன், அவற்றெல்லாம் நீங்க எடுத்து நடங்க அப்படின்னு ஒரு குரலை விட்டாரு. அவர் சில இதை கோத்து கோத்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதன பலத்தினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதும் அந்த இடத்திலே அவர் அங்கிருந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணி மோத்தாக்கி போட்டாங்க. இப்ப அது முடிஞ்சு போச்சு. அதனால இது போன்ற விஷயங்கள் தக்குதீபுகள். அதே போன்று முசைலமத்துல் கத்தாப் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் நபியினுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்தாரு, வெட்டிட்டாங்க. நபி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா யாராவது உருவானாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தில் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. இந்த இறுதி வேதம் இருக்கிறதே இந்த குர்ஆன் தான் சத்திய வேதம். இதோடு முடிந்து விட்டது. ஹத்துமுன் நுபுவா என்று சொல்லுகிற நுபுவத்தினுடைய கடைசி நிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவு பெற்று விட்டது. இதற்கு பின் நபியும் கிடையாது, இதற்கு பின் ரசூலும் கிடையாது, இதற்கு பின் ரிசாலத்தும் கிடையாது, இதற்கு பின் ஆகமங்களும் கிடையாது, இதற்கு பின் சுகுபுகளும் கிடையாது என்பதை ஆழமாக நாம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், நபியே உங்கள் மீது இறக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விளக்கத்தை வச்சு நாம் சொல்லியிருக்கான். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாறி போச்சுன்னா இந்த ஈமானுடைய விஷயத்தை வட்டத்தை விட்டு நாம் வெளியே போய்விடுவோம். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, அதுல சரியாக இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த வழியை நமக்கு சொல்லி தருகிறார்களோ அந்த வழியில தான் போகணும். கொஞ்சம் சக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட்டு நம்ம பின்னாடி வந்துடணும். இப்ப ஏஜரத்து அதுக்கு காசு கொடுக்க வேணாம்லாம் நீங்க சொல்றீங்கன்னா ஒரு இடத்துல ஃபித்னாவை உருவாக்குவது என்பது இருக்கிறது. அது அஷத்து மினல் கத்ல் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல ஃபித்னாவை ஒரு ஃபசாதை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதற்கென்று ஆளுகளை சேர்த்து என்னமாவது பண்ணி மண்டையை போட்டு கொடைஞ்சான்னா கத்திலை விட கொடுமையான கத்திலனா கொல்லுவது. ஒரு மனுஷனை நின்று அடிச்சு வெட்டிட்டானா அவனுக்கு எவ்வளவு பாவமோ அதை விட பெரிய காரியத்தை செஞ்சுகிட்டு இருக்கான். அதுக்கு துணை போய் நீ காசு கொடுத்துக்கிட்டு இருந்தன்னா உன் காசு எந்த லட்சணத்துல எங்க போய்கிட்டு இருக்கு, ரப்பினிடத்துல அது என்ன மதிப்புல இருக்குங்கிறதை நாம் விளங்கணும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நின்று யோசிக்கணும், இது நல்ல நிலைமைதானா. நான் உங்களுக்கு முடிவுக்கு சொல்ல வரல, இப்படி இப்படி செய்யுங்கன்னு நீங்களாக யோசிங்கள். இது நல்ல நிலைமைதானா, எல்லா சகோதரர்களும் இப்படி இருந்தால் அந்த தமிழகம் உருப்படுமா, இஸ்லாமியர்களுடைய தலையெழுத்து நன்றாக இருக்குமான்னு பார்த்து வேணா. அப்ப என்ன அஜரத்து செய்யணும்? அடுத்த கேள்வி வருகிறது, இந்த ஆளுகளை எல்லாம் தூக்கி அப்படியே ஓரமா போட்டுட்டு அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது செய்த ஒரு மிகப்பெரிய நியமத்து ஜமாத் என்ற ஒரு கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கான். ஒரு ஊர்லயும் கிடையாது, எந்த காஃபிட்டையாவது ஜமாத்துங்கிற கட்டுக்கோப்பு இருக்கா? கோயிலுக்கு கீழே இருப்பாங்க, எவன் இருக்கான் எவன் இல்லன்னு கூட எவனுக்கும் தெரியாது. ஆனா நம்மளை போன்ற அந்த இஸ்லாமிய பகுதியில வாழுகிற மக்களிடத்திலே ஜமாத்துங்கிற கட்டுக்கோப்பு இருக்கு. அப்ப அந்த கட்டுக்கோப்புக்குள்ள எத்தனை வரி வரிப்பணம் வசூலிக்கிறாங்க, தலைக்கட்டு எத்தனை இருக்கு? ஒரு முஸ்லீம் ஊர்ல போய் கேட்டீங்கன்னா டக்கார்னு சொல்லுவாங்க, இத்தனை தலைக்கட்டு இருக்கு, இத்தனை பேர் ஃபாரின்ல இருக்கா, இத்தனை பேர் இந்தியால இருக்காங்க, இவங்க. இப்ப இது எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும். சேர்ந்து அதுக்கு பின்னாடி நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு நிலை எப்படி இருக்கிறது, அவர்களை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு அந்த ஜமாத் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுல எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி அது மார்க்கமோ அரசியலோ அல்லது ஏதோ அதெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிட்டு இஸ்லாமியர்கள் என்ற கட்டுக்கோப்புக்குள்ளே ஊர் ஊராக ஒன்றாக சேர்ந்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு விமோசனம் பிறக்கும். மற்றபடி யாரு தலை மனிதராக அங்கு வந்து நின்று செயல்பட்டாலும் இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் ரசூலுக்கு பின்னே தனி மனித வழிபாடு என்பது எங்குமே கிடையாது. ரசூலோடு அது முடிந்து விட்டது. இது குர்ஆன், இது ஹதீஸ், இதுதான் ஹக்கு அப்படின்னு எடுத்து அங்க இடத்துல உண்மையை உண்மையாக சொல்லப்பட்டால், சும்மா பொரட்டல் சொல்றதல்ல, உண்மையை உண்மையாக சொல்லப்பட்டு இவர் சரியானவர் தான் நம்பணும்னு சொன்னா அந்த வழியை நாம் பிடித்து அந்த இடத்திலே செல்ல வேண்டும். அவரின் மூலமாக ஃபித்னாக்கள் பசாதுகள் எதுவும் ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும், உருவாகி தமிழகத்திலே ஒரு ஜெயம் பிறக்க வேண்டும். அதுக்கு நம்ம பிரார்த்தனை புரியணும், வேற ஒரு வழியும் கிடையாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட அந்த ஊர்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்திட்டா சுகம், அதாவது நம்முடைய நமக்கு வெற்றியே வெற்றி. எத்தனை ஊர்ல எத்தனை பேருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கான் தெரியுமா, எத்தனை பேர் பாஸ் பண்ணல தெரியுமா, இடஒதுக்கீடு கேட்டு போய் நிக்கிறிய, எத்தனை பேருக்கு வேலை, என்ன படிச்சிருக்க நீ, டென்த் முடிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறிய, உன்னுடைய படிப்பு லட்சணம் இதுதானா, அவன் போனவன் ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கா கேப்பா, எத்தனை பேருக்கு பாஸ் பண்ணிருக்க, ஐஏஎஸ்க்கு என்ன அப்ரிவேஷன் தெரியுமா, ஐஏஎஸ்க்கு எத்தனை அப்ரிவேஷன் தெரியுமா, தெரியாது. நம்ம அப்படியே இருக்கோம். இன்னைக்கு அப்படியே மேல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் கூட ஒரே தட்டு. பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எல்லா கஷ்டத்தையும் பட்டு ஓதி முடிச்ச பின்னாடியும் கூட அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய பெருமையை சொல்லுகிறேன் என்று ஒரு காலம் நினைக்க வேண்டாம். தேவை என்று சொல்லுகிறேன், ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி வெறியோட நின்று போராடணும்னு போராடி எம்ஏ பண்ணேன், அரபிக் எம்ஏ. அதுக்கு பின்னாடி போராடி எம்ஃபில் பண்ணேன், ஆராய்ச்சி வகுப்பு. அதுக்கு போகும்போது தாப்பனாருடைய நிலைமையிலே காசு கொடுக்கறதுக்கு அளவுக்கு இல்லாங்க. அப்போ என்ன தாப்பனார் செய்கிற தொழில் இமாமத்து தொழில், அதுல இருந்து எவ்வளவு ஊதியம் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். உடனே அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பள்ளியில போய் இமாமத்துல இருந்து அங்கிருந்து வருகிற வருவாய் வைத்து எம்ஃபில் முடிஞ்சு அடுத்து பிஹெச்டி போடணும், டாக்டரேட். அதுதான் கடைசி. இந்த உலகத்துல டாக்டரேட்டுக்கு மேல ஒரு படிப்பே கிடையாது, யாரும் படிக்கவும் முடியாது. அப்ப டாக்டரேட்டுக்காக வேண்டி நின்று அங்கே உந்தி எழுகிற போது அங்க அவன் சொன்னா 20,000 ரூபாய் செலவாகும் படிக்கணும்னா. ஏன்னா பல புத்தகங்களை வெளியேந்து வர வச்சு ஆராய்ச்சி ரொம்ப ஆழமாக இருக்கணும், 20,000 ரூபாய்.
அந்த நேரத்துல அங்க இருக்க 2000 பெரிய கதை, இதுல 20,000 to 7,000 கிளாஸுக்கு கட்டணும்னா அது முடியாது, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனா இருக்கட்டும், ஒரு காலத்துல இதை செயல்படுத்துவோம்னு வச்சுட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தேன், நெட்டுங்கிற எக்ஸாம் எழுதுனா உள்ள லெக்சரர் வேலை கிடைக்கும்னா தலகுல நெட் எக்ஸாம் எழுதி ஒரே முடிவுல பாஸ் பண்ணியாச்சு, நெட் எக்ஸாமையும் வாங்கியாச்சு. ஏன், நான் படித்த கல்லூரியில் இதுவரை எவனும் நெட் பாஸ் பண்ணல, நான் மட்டும் தான் பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்ப அதே கல்லூரியில போய் வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு அழைக்கிறார்கள், போனா அங்க போனவன எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூப்பர் பாய் சூப்பர் பாய் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா போன பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க வீட்டுல இருங்கடா. ஊர் சந்தியில போய் நின்னு இது கேட்டுக்கிட்டு இருக்கிய, நம்ம லட்சணத்தை பாத்தியா, தமிழகத்தினுடைய நடுப்பகுதியில இருக்கிற இஸ்லாம் என்ற பெயரை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிற இஸ்லாமிய கல்லூரி. அப்ப அந்த கல்லூரியிலே பின்னாடி ஆப்படிச்சு வேற எவனாவது காசு தருவான், அல்லது வேற எவனாவது எனக்கு சொந்தக்காரன் மச்சா மாமன்னு சொல்லி உள்ளதுக்கு போடுறான். படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும், இவர்னா இவன் தான் பாஸ் பண்ணிருக்கான், இவனை இவனை விட்டா வேற வேலை நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஓரம் தள்ளப்படுகிறோம், நம்ம ஆளுக மனசுலயே நம்மளுடைய நிலைமை நம்முடைய கஷ்டம் இதெல்லாம் இப்படி தெரிஞ்சும் கூட இப்படின்னா மத்தவன் என்ன செய்வான், நீ அரசாங்கத்திட்டு போய் முத்தி போது என்ன ஆகும் போது. இப்ப என்னை போன்று எத்தனையோ மனம் படைத்தவர்கள் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை அடையிறதுனா சும்மா அரை மணி நேரத்தில் அஜயத்து பேசிட்டாருன்னு நினைக்கலாம், இதுக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ரத்த கண்ணீர்கள் அங்கே சுட்டி நிற்கின்றன, அவ்வளவு கஷ்டம். என்ன சாதாரண ஒரு படிப்பு பிகாம் படிக்கிறதுக்கே உங்க புள்ள என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியும், நெட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் போய் என்னன்னு கேளுங்க, விரல் விட்டு எண்ணி விடலாம், 10 பாஸ் பண்ணிருப்பான் இல்ல 15 பாஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். முழு தமிழகத்தில் இந்தியா லெவல்ல இந்த எக்ஸாம் நடக்குது, பாஸ் பண்ண முடியாது, தலகுல நிக்கணும். இதுவரையும் நான் படித்த அந்த கல்லூரியில நான் அரபி துறையில நான் ஒரு மாணவன் தான் அதிலே பாஸ் செய்திருக்கிறேன். இதுவரை எத்தனையோ பேர் என் கூட 25 to 30 எழுதலாம். இப்ப என்னையே அப்படி ஓரம் கட்டு தள்ளுற போது நமக்கு அடுத்த ஒன்னொன்னு இல்ல என்ன வரும், போடா இவங்கள்ட்ட இருந்தாரு இதுல நீ போய் வெளியே நின்று எனக்கு இதை கொடுன்னு யார் இருக்கா உனக்கு பின்னாடி, அட அவன் கொடுத்துட்டான் வாங்க, யாரு பாய்க்க, பாய்க்கு 15 சீட்டு, உடியா உடியா யாரெல்லாம் நெட்டு முடிச்சிருக்க, ஒருத்தன் கூட கிடையாது. பள்ள காட்டினா உன் தலையெழுத்து எப்படி இருக்கும், நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் முதலிலே, நெட்டுன்னா பேரு கருத்து தெரியுமா, அது கூட நமக்கு தெரியாதுங்க. இதை வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதான் நம்ம ஆரம்பத்திலே வந்த உடனே தலையில அடிச்சு சொன்னோம், இந்த ஓக வேகமா உடையாந்து பாஸ்போர்ட் எடுத்து துபாய்க்கு வந்துடுற, இங்கிலீஷ்ல 4 பேச தெரியாது, உலக லெவல்ல சொல்றான் தமிழ்நாட்டுக்காரனா இந்தியாக்காரனா இங்கிலீஷ் வராது, எல்லா நாட்டையும் சொல்றான் இங்கிலீஷ் வராது, இவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஏன், உன்னால இருக்கக்கூடிய உங்க இந்த நம்ம பகுதியில இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து 25 கழிச்சு இங்கிலீஷ் இங்க உட்காந்து படிச்சிருக்கலாம், உன் சகோதரனுக்கு உன்னால சொல்லிக் கொடுக்க முடியாது, இங்கிலீஷ்ங்கிற மொழி எப்ப வரும், பேசுகிற போதுதான் வரும், எல்லா லாங்குவேஜுமே சவுண்டு. அப்போ அதை போய் ஒருத்தர் எழுதி வச்சு நான் இங்கிலீஷ்ல எம்ஏ லிட்டரேச்சர்ங்கனாலும் கூட இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது, நீ பேசணும். அப்ப யார் இடத்துல பேச முடியும், தெரிந்து ஒருவர் இருந்து சொல்லி கொடுக்க வேண்டும், அதுக்கு ஆரம்பிங்க. அது ஏதாவது ஸ்பென் பண்ணுங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, ரூம்ல உட்கார்ந்து வெட்டி கதை பேசுறீங்க, எத்தனை வனித்துறைகள் உன்னுடைய குமுதம் புத்தகத்திலும் அரட்டையிலும் அரட்டை அரங்கத்திலும் அங்க போற அந்த நாடகத்திலே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே, உன்னுடைய அந்த திறமைகளை இந்த வழியில செலவு பண்ணி ஒரு ரெண்டு பேரை உருவாக்கி விடுங்களேன். இங்க ஆங்கிலம் தெரியாதனால எத்தனை பேர் வெளியே தள்ளப்படுறான், நான் ரெடின்னு சொன்னேன், நான் உருது கத்துத்தரேன் அரபி கத்துத்தரேன் நான் ரெடி அப்படின்னு சொன்னேன், அதுக்குரிய சூழ்நிலைகள் இங்க ஒண்ணு அமையல, அதுக்கு பின்னாடி நம்ம சொல்லி அதுக்கு யாரையாவது செஞ்சு ஏதாவது பண்ணலாம்னா ஒண்ணும் சூழ்நிலை வரல. அப்ப நான் ரெடி, இப்ப ரெடி ஆக இந்த மனோநிலையை வளர்த்து கொண்டாலும் கூட இதுக்கு அடுத்தது என்னைக்காவது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைப்பான். அப்போ முதல்ல நமக்கு அந்த தேவையில்லை, என்ன புரிந்திருக்கிறோம், நம்முடைய சமுதாயம் என்ன வளர்ந்து இருக்கிறது, உங்க புள்ள என்ன படிச்சிருக்கான், என்ன படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அப்படி ஊர்ல தெரிஞ்ச 4 இருந்தா ஊருக்கு சொல்லுங்க, அந்த ஜமாத்துல பிள்ளைங்க எல்லாத்தையும் 10th படிக்கிற பையன் எல்லாம் வாப்பா அடுத்து என்ன படிக்க போற, உன்னுடைய கோல் என்ன, என்ன ஆக வேண்டும், இதெல்லாம் எந்த ஊர்ல செஞ்சிருக்கீங்க, நல்ல விருந்து போட்டா 10th படிக்கிற பையனையும் +2 மாணவனையும் கூட்டிட்டு போய் அப்பனு உட்கார்ந்து சோறு தின்னு வருவேன், கறியும் சோறு அடிச்சுட்டு வருவேன், வேற என்ன நீ உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்திருக்கிற, ரோட்ல நின்று அரட்டடிப்ப, எந்த ஊர்ல இல்ல, எல்லா இஸ்லாமிய சமுதாயம் ரோட்ல நின்று அரட்டடிச்சுட்டு இருக்கு, வேற ஏதாவது உன்னுடைய அந்த பக்கத்து வீட்டு 10th வகுப்பு படிக்கிற அந்த மாணவனுக்கு ஏதாவது சொல்லிருக்கியா, உன்னுடைய கோலை இப்படி அமைச்சுக்கணும், உலகத்திற்கென்று இப்படி செயல்படணும், அப்படி செயல்பட்டாதான் நாமும் பெரியவர்களா, அவன் சொல்லி கொடுத்துட்டு பாப்பண்ணியர்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள், சங்கம் அமைக்கிறார்கள், சகோதரர்களை விளையாட்டல்ல உயர வேண்டிய கூட்டம்னா இப்படி ஊர்ல நின்னு கோஷம் போட்டு 4 பேருக்கு ஊர் துபையில இருந்து காசு வசூல் பண்ணி அனுப்பி கட்டடத்தை ஒண்ண புடிச்சு வச்சுக்கிட்டு சாதிச்சுட்டாங்கிறது இல்ல, சாதனையாக முதலிலே சாதனையாளனாக நீ உருவாக்க வேண்டும், உன்னிடத்தில் எல்லா அந்த பட்டப்படிப்புகள் வர வேண்டும், அது இருந்தால்தான் உள்ள நீ நுழைய முடியும், பட்டப்படிப்பு இல்லாம தழுகல நின்று குதிச்சா கூட ஏரியாக்குள்ள விட மாட்டான். ஆகவே அதை வளர்ப்பதற்குரிய அறிவை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா தூண்டிவிட்டு இருக்கிறானே, இது முழு தமிழக மக்கள் இடத்திலும் இந்த சிந்தனை தூண்டப்பட்டு இதற்கென்று ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க, இது சாதாரண விஷயம் இல்ல, இன்னைக்கு நேரத்து உடனே டமார் நடந்துராது, இதுக்கென்று உட்கார்ந்து அழுவணும், இதுக்கென்று ஒவ்வொரு வக்தனையும் துவா செய்யணும். யாருல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வா, நீங்க ஊருக்கு போனீங்கன்னா ஜமாத்து தலைவர் இடத்துல போய் இதை சொல்லுங்க, இப்படி ஒன்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அல்லது நின்று நடத்தி காட்டுங்க, நல்ல எண்ணத்திற்கு எங்கேயுமே வரவேற்பு உண்டு, அங்க போய் நின்று கழுத்துல தான் யா கையை கட்டணும்னா ஜமாத்துல இருந்து உனதுக்கு வெளியே போடுவான், சண்டை தான் வரும், அதனால அது தேவையில்லை. இதே போன்ற முன்னேறுகிற சமுதாயமாக நம் சமுதாயமாக சாவதற்கு வல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருட்கிருபை உரிவானாக. அந்த நல்ல எண்ணத்தை நமக்கு தந்து அதற்காக வேண்டி தொடர்ந்து துஆ செய்கிற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து நம்முடைய ஊரில் உள்ளவர்களுக்கும் அந்த திறமைகளை அல்லாஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. வ ஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.